还是注意，不然真乱情况发生。نحمدون صلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی کلامه القدیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا نساء النبی لستن کاحد من النساء ان اتقیتن فلا تخضعن بالقول صدق اللہ مولانا العلی العظیم اللہم صلی علی سیدنا محمد شمس الانبیاء و بدر المرسلین و کتب الاولیاء و افتخار المتقین تاج الامت الشفیع المذنبین شفیع یوم القیامت اللہ یا حادی و سلام கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஒன்பதாம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்திருக்க அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தரவிடுவானாக. இந்த இரவில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் நமக்கும் அத்தனை விடுதலையை வழங்கி அருள்வானாக. உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பந்திக்காட்சி என்ற நோயிலிருந்து உலக மக்களை காத்தல் புரிவானாக. அடியார்கள் பாவமே செய்துவிட்டாலும் ரப்புல்லாலமீன் நீ அவர்களை நீ வேதனைப்படுத்தாத இருப்பாயாக. அவர்களுடைய மீது உங்களுடைய போட்டு கோபத்தை நீ காட்டாத இருப்பாயாக. கணியத்துக்குரியவர்களே, நரிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று தொடருங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்கள் பற்றிய செய்தியை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே சமயத்தில் ஒன்பது மனைவியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்திருந்தார். அதே நேரத்தில் நம்மை போன்ற மூமின்களுக்கு உச்சகட்டமாக நாலு மனைவியை கட்டுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார். நாலு மனைவி கட்டுவதற்கு அனுமதி தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு பிடிக்கு பிடி ஒன்றையும் அதிலே சேர்த்திருக்கிறார். அதாவது பல மனைவியர்கள் கட்டுவதில் நாலு வரை அனுமதி உண்டு, ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும். நீதம் தவறினால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய திருவசனத்தில் சொல்லிக் காட்டுகிறான். பொதுவாக நம்மை பொறுத்த மட்டில் நாலு திருமணம் முடித்தவர்கள் மிகவும் அரிது. நூற்றில் ஒருவர் இருப்பாரா இல்லை, ஆயிரத்தில் ஒருவர் இருப்பாரா என்பது கூட சந்தேகமான ஒரு நிலைதான். ஆனால் மற்றவர்கள் நம் ஒவ்வொருவருக்குமே நாலு மனைவி இருப்பதாக கணக்கு போட்டுக்கொண்டு நிறைய பிள்ளைகளை பெற்றுத் தழுகிறோம், எனவே இந்தியாவிலே பெரும்பான்மை சமுதாயமாக இவர்கள் ஆகிடுவார்கள் பொறுத்தேர்கள் என்பதாக கற்பனையிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால், 2001 எடுத்த புள்ளி விவரத்தின் பிரகாரம் இஸ்லாமியருடைய பிறப்பு விகிதாச்சாரம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். இஸ்லாமியருடைய விகிதாச்சாரம் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இஸ்லாமியருடைய குடும்பத்தை புதிய ஜெனரேஷன் எடுத்து பார்த்தால் நாம் இருவர் நமக்கிருவர் என்ற எல்லையை தாண்டுவதில்லை. பெருவாரியான குடும்பங்களிலே முன்பு போன்று ஆறு பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் பெற்றது எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் அப்போ எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த நிலைமையிலே நாம் ஒவ்வொருவருமே நாலு மனைவியை கட்டி இருப்பதாக நினைத்துக் கொண்டு மற்றவர்கள் நம் மீது கேள்வி கணைகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். நாலு மனைவி கட்டுவது அனுமதி இருக்கிறது என்றாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே நீதத்தை செலுத்த வேண்டும் என்றால்தான் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எப்படிப்பட்ட நீதத்தை செலுத்த வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒன்பது மனைவியர்களிடத்திலேயும் எப்படி நீதமாக நடந்து கொண்டார்களோ அதை போன்று. அவர்கள் ஒரு நாள் இரவு ஒரு வீடு என்று சொன்னால் சரியாக அந்த கணக்கில் முறை தவறாமல் அவர்கள் சென்று வருவார்கள். ஏதாவது தற்காப்பு யுத்தத்திற்காக நீ பிரயாணம் செல்ல நேரப்பட்டால் சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய முறை வந்ததோ அவர்களை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அடுத்த தடவை குளிக்கப்படுகிற பொழுது முதலில் வந்தவருக்கு வாய்ப்பு இருக்காது என்ற முறையில மிகவும் நீதமாக நடந்து கொண்டார்கள். கடைசி நேரத்தில் அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களால் எழுந்து நடக்கக்கூட முடியாத அந்த நேரத்திலே இரண்டு பேர்கள் கைத்தாங்களாகத்தான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற நேரத்திலும் கூட கால்கள் கோடு போட்டுக் கொண்டே ஒவ்வொரு வீடாக அவர்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வீடாக இருந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தையை நம்மை எல்லாம் சிந்திக்க வைக்கிறது. அல்லாஹும்மா ஹாதா கசமி ஃபீமா அம்லிக்கு வலா தலுனி ஃபீமா தம்லி. அல்லாஹும்மா ஹாதா கசமி ஃபீமா அம்லிக்கு வலா தலுனி ஃபீமா தம்லிக்கு. யா அல்லாஹ், எனக்கு முடிந்த அளவிற்கு நான் பங்கீடை சரியாக முறையாக செய்துவிட்டேன், ஆனால் என்னுடைய சுய விருப்பத்தில் இல்லாமல் என்னுடைய மனது யாரின் மீதாவது அதிக பிரியம் கொள்ளுமானால் அது என்னுடைய விருப்பத்தில் உள்ளதல்ல, அது உன்னுடைய விருப்பத்தை சார்ந்தது, அதற்காக என்னை நீ குற்றத்தில் ஆழ்த்தி விடாதிருப்பாயாக என்று துஆ செய்வார். என்னிடத்தில் என்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற அதிகார பிரகாரம் நான் சமமாக நடந்து விட்டேன், கொஞ்சம் கூட வித்தியாசப்படுத்தவே இல்லை, ஆனால் என்னுடைய ஆதிக்கத்தில் இல்லாத என்னுடைய மனதின் கட்டுப்பாடு, மனதின் பிரியம் யாரின் மீதாவது சற்று கூடுதல் இருக்குமானால் அதற்காக இறைவா என்னது தண்டனை கண்டித்து விடாதே என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதமாக நடந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழகத்திலேயோ மற்ற இடங்களிலேயோ பார்க்கிற பொழுது ரெண்டு மனைவி கட்டியிருந்தாலே கூட ரெண்டு வருடத்திலையும் அவன் வாழ மாட்டான், ஒரே அடியாக ஒரு பக்கம் சாய்ந்து விடக்கூடிய நிலைமையைத்தான் நாம் பார்க்கிறோம். ரெண்டு மனைவி இருக்கிறது என்று வேறுதான், ஆனால் அவன் சார்ந்திருப்பது ஒன்றாகத்தான் இருக்கும், ஒன்றை அப்படியே தொங்க விட்டவனாகத்தான் இருப்பான். இருவரிடத்திலையும் சமமாக வாழ்தல் என்பது அரிதாக இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்பதும் என்னிடத்திலையும் சமமாக வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நமக்கு ஏன் நாலு, அவர்களுக்கு ஏன் ஒன்பது என்றால் அவர்கள் ஒன்பதை கொடுத்தாலும் அந்த கட்டுப்பாடோடு இருப்பார்கள், தொண்ணூறை கொடுத்தாலும் அந்த கட்டுப்பாடோடு அவர்களால் நிற்க முடியும், ஆனால் சராசரி நாம் நிற்க முடியாது, நாம் தவறி விடுவோம் என்பதற்காக வேண்டி சற்று அதிகமான உத்தரவை அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கொடுத்தாலும் கூட சாதாரணமாக அல்லாஹ் சொல்கிற அந்த கட்டாயத்தின் பேரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாயமாகவும் நடுநிலையாகவும் இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரேடியாக அவர்கள் சார்ந்து விட மாட்டார்கள் என்ற ஒரு உண்மையை சரித்திரம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வகையில் நாம் பார்க்கிற பொழுது ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்கிறார்கள். உம்மு ஹபீபா அபு சுஃபியானுடைய மகளார். அபு சுஃபியான் இஸ்லாத்தினுடைய எதிரியாகவே இருந்தார். எவ்வளவு எதிரியா இருந்தார் என்றால் ஃபத்ஹ் மக்கா வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதினா சென்று மதினாவிலே எட்டு வருஷம் இருந்ததற்கு பிறகு அதன் பிறகுதான் அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருகிறார். அப்படிப்பட்ட அந்த காலகட்டம் வரை சராசரி ஒரு இறை மறுப்பாளராக இருக்காமல் பெருமானாருக்கு சவாலாகவே இருந்து வந்தார் ஒவ்வொரு யுத்தகலத்திலையும் அபு சுஃபியான். அப்படிப்பட்டவருடைய மகள் தான் உம்மு ஹபீபா. ஆனால் இவர்கள் கன்னி பருவத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், கன்னி பருவத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மிகப்பெரிய எதிரியினுடைய மகள், எனவே எதிரி அந்த பெண்ணை எவ்வளவு தண்டித்திருப்பான் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்த அபு சுஃபியான் கன்னி பெண்ணான தன்னுடைய மகள் இஸ்லாத்திற்கு சேர்ந்த பொழுது எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பார் என்பதை பார்க்க வேண்டும். இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் அவர்கள் அபிசீனியாவிற்கு நாடு திறந்து சென்றார்கள். தன்னுடைய தகப்பனார் மிகப்பெரிய வீரன், மிகப்பெரும் பேரும் புகழுமாக இருக்கக்கூடியவன் இருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். எனவே அபிசீனியாவுக்கு சென்றார்கள். உபேதுல்லா பின் ஜஹ்ஷி என்பவரையும் மனம் முடித்தார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். மனம் முடித்து அபிசீனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கணவனார் கிறிஸ்தவராக மாறிவிட்டார். இரண்டு பேர்களும் தான் அந்த நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். சின்ன வயது கணவனார் மாற்று கிறிஸ்தவ மதத்திற்கு அவர் சென்று விட்டார். சென்றதோடு மட்டுமல்லாமல் என்னோட வந்தால் நான் உன்னை வாழ வைக்கிறேன், என்னோட வந்தால் வாழ வைக்கிறேன் என்பதாக அவர் சொல்கிறார். ஆனால் இந்த அம்மா ஈமானிலே உறுதியாக இருந்த காரணத்தினால் நான் இந்த நாட்டிலே செத்தாலும் சாவேனே தவிர உன் பின்னால் வரமாட்டேன் என்பதாக சொல்லிவிடுகிறார். சொல்லி அந்த நாட்டிலேயே கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கடுமையான சங்கடத்தை அவர்கள் அங்கே அனுபவிக்கிறார்கள். அந்நிய நாட்டில யாரும் துணை இல்லை, வந்த கணவனும் மதம் மாறிவிட்டான், மதம் மாறுவதற்கு அவன் அழைப்பு கொடுக்கிறான். எனவே அவன் பின்னால் செல்லாமல் 15 வருடங்கள் அவர்கள் சொல்லடா துயரத்தை அந்த நாட்டிலேயே அனுபவித்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் அந்த பெண்ணினுடைய தியாகத்தை மெச்சிய அந்நாட்டு மன்னர் அந்நாட்டு மன்னர் நஜாஷி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சவால் எழுதுகிறார், இந்த பெண் உங்களுடைய எதிரியின் மகள், உங்களுடைய எதிரியின் மகள், இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி அவள் 15 வருஷமா கடுமையான சங்கடத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த தியாகத்திற்கு நீங்கள் அந்த பெண்ணுக்கு நற்போதி கொடுக்க வேண்டும். கணவன் மத மாறிய போது கூட தன்னுடைய ஈமானை பிடிவாதமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணுக்கு நீங்கள் ஒரு மதிப்பளிக்க வேண்டும். என்னுடைய அபிப்பிராயம், தாங்கள் அந்த பெண்ணை மனமுடிக்க வேண்டும். அந்த பெண்ணுக்காக வேண்டி நான் ஒரு பொற்காசுகளை மகராக தருகிறேன், நான் உங்கள் சார்பிலே மகரை கொடுக்கிறேன், நீங்கள் மகர் கூட கொடுக்க வேண்டியதில்லை, அந்த பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தூது வந்த பொழுது அந்த பெண்ணுடைய தியாகத்திற்காக வேண்டி, அது மட்டுமல்லாமல் மன்னர் கூறிவிட்டார், அந்த மன்னர் முஸ்லிம்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நண்பர்களுக்கு அங்கு நல்ல ஆதரவு இருக்கிறது, மக்காவாசிகள் எல்லாம் போய் திரும்ப கூப்பிட்ட போது கூட அனுப்பவில்லை, பெருமானாருக்கு அவர் மதிப்பு கொடுத்தார் என்பதற்காக வேண்டி, சரி அவருடைய உத்தரவுக்கு நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும், அவருடைய ஆலோசனையை நாம் மதித்தால்தான் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்ததா ஆகும் என்று கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா மனம் முடித்த காலம் பெருமானார் வஃபாத் ஆகுவதற்கு 4 வருடங்களுக்கு முன்னால், பெருமானார் வஃபாத் ஆகுவதற்கு 4 வருடங்களுக்கு முன்னால் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். ஹஜ்ரத் சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் வஃபாத்திற்கு பிறகு வீட்டை விட்டே வெளியாகாமல் அங்கேயே இருந்து அவர்களுடைய மரணம் வரை அங்கே இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி உள்ள காலகட்டத்திலே ஒரு நாள் அபு சுஃப்யான் மதீனாவிற்கு வந்து விடுகிறார், தன் மகளை பார்ப்பதற்காண்டி வருகிறார். அப்போது ஒரு விரிப்பு ஒன்று விரிக்கப்பட்டிருக்கிறது, கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விரிப்பினை அமர்வது பழக்கம், தந்தை வந்த உடனேயே அந்த விரிப்பை சுருட்டுகிறார். ஏனம்மா அந்த விரிப்பு நான் உட்கார்ந்தால் விரிப்பு குறைந்து விடுமா? இல்லை, நீங்கள் நகி, நீங்கள் நகி, இந்த நகிச்சு இந்த சுத்தத்திலே உட்காரக்கூடாது என்று சொல்லி அந்த பெருமானார் விரிக்கக்கூடிய அந்த விரிப்பை சுருட்டிவிட்டு அவரை தரையில் அமரச் செய்த, தந்தையாக இருந்தாலும் கூட நீண்ட காலத்திற்கு பிறகு பார்த்தாலும் கூட அந்த ஈமானுடைய உணர்விலேயே அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பது நான் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியாகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படித்தான் ஹஜ்ரத் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய தாயாக ஆகின்ற பாக்கியத்தை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அதையடுத்து ஜைனவ் பின் தி ஜஹ்ஷ், ஜைனவ் பின் தி ஜஹ்ஷ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமி மகள், சிறந்த அழகி, சிறந்த குறைஷி குலத்தை சார்ந்தவள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு அந்த பெண்ணை மனமுடித்து வைத்திருந்தார்கள். தன்னுடைய வளர்ப்பு மகனை, தன்னுடைய அடிமையை வளர்ப்பு மகனாக ஆக்கினார்கள் என்ற செய்தி முன்பு பார்த்தோம். மகனை, அடிமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய அடிமையை மகன் என்று அறிவித்தார்கள். அறிவித்தோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தன்னுடைய மாமி மகளை திருமணம் முடித்து ஆகியும் பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக அமையவில்லை. மகன் செய்து மனு ஹாரிதா தனாக் விட்டு விடுகிறார். தனாக் விட்ட இந்த தருணத்திலே அல்லாஹ் ஒரு வேடிக்கை காட்டுகிறார். என்ன தெரியுமா? வளர்ப்பு மகன் என்பவன் உண்மையான மகன் அல்ல, அது இஸ்லாத்திலே தத்துவம். வளர்ப்பு மகன் என்பது உண்மையான மகன் அல்ல, எனவே சொத்திலே பாகம் கிடைக்காது. வளர்ப்பு மகனை சாதாரணமாக தன் மகனை போன்று பாவிக்க இயலாது. இஸ்லாத்தில அடிப்படையிலே தன் மனைவி போன்று பாவிக்க இயலாது. சொத்திலே பாலம் பாகம் கிடைக்காது. பாகம் கொடுக்க வேண்டுமானால் நீங்களாக எவ்வளவு வேண்டாலும் எழுதி கொடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஷரியத் பிரகாரம் இறந்ததற்கு பிறகுள்ள வாரி சொத்து கொடுக்க முடியாது. நான் சென்ற வருடம் கூட சொல்லியிருக்கிறேன், அது அந்த வளர்ப்பு மகனுக்கு செய்யக்கூடிய அநீதி அல்லவா என்று நாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்றால் வளர்ப்பு மகனை சாதாரண வாரிசுரிமை கொடுத்தால் பலரோடு சேர்ந்து அவனுக்கு கொஞ்சம்தான் பாகம் வரும். ஆனால் தந்தை விரும்பினால் முழு சொத்தையும் எழுதி கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. வாரிசு உரிமை பெற்றவர்களுக்கு, வாரிசுரிமை பெற்றவர்களுக்கு வசியத்து கிடையாது. இவர் வாரிசுரிமை பெறாத காரணத்தினால் எல்லா சொத்தையுமே கூட அவருக்கு எழுதி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இறக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய மூன்றில் ஒரு பாகத்தை இந்த பையனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று எழுதி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொந்த மகனுக்கு கூட அப்படி எழுதி வைக்க முடியாது. சொந்த மகனுக்கு கூட ஒரு தகப்பன் இறக்கின்ற பொழுது என்னுடைய சொத்தில் மூன்றில் ஒன்று இந்த மகனுக்கு சேரும் என்று எழுதி வைக்க முடியாது. ஆனால் வளர்ப்பு மகனுக்கு எழுதி வைக்க முடியும். ஏனென்றால் வளர்ப்பு மகன் வாரிசுரிமை பெற்றவன் அல்ல. எனவே வளர்ப்பு மகனுக்கு அதிக சொத்து கிடைப்பதற்கு தான் ஷரியத் வழி சொல்லியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலே அல்லாஹு தஆலா என்ன கருதுகிறான்? வளர்ப்பு மகன் என்பவன் சாதாரண மகன் அல்ல. எனவே மகன் பொண்டாட்டிய மணக்க கூடாது. அதே மாதிரி வளர்ப்பு மகன் பொண்டாட்டி மணக்க கூடாதுன்னு சட்டம் கிடையாது. வளர்ப்பு மகன் மனைவியை முனைக்கலாம் என்று ஒரு சட்டத்தை அல்லாஹ் உலகிற்கு காட்ட விரும்புகிறான். வளர்ப்பு மகனுடைய மனைவியை அவர் தலாக் விட்டுவிட்டால் தந்தை திருமணம் முடிக்கலாம் என்று ஒரு சட்டத்தை அல்லாஹ் உலகிற்கு பிரகடனப்படுத்த விரும்புகிறான். அதற்கு முன்னுதாரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜைனப் பின்த் ஜஹ்ஷர் அவர்களுக்கு அவர்களை பெருமானாருக்கு மணமுடித்து வைக்கிறார். ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த திருமணத்திற்கு பெருமானாரிடத்தில் அல்லாஹ் சம்மதமே கேட்கல. ஆயிஷா ரலியல்லாஹுடைய திருமணத்திற்காக சம்மதம் கேட்டான். சம்மதம் கேட்டான் என்றால் உத்தரவு என்பதாக தெரிவித்தான். ஆனால் இவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. ஈஜாபும் கிடையாது, கபூலும் கிடையாது, சாட்சியும் கிடையாது, கொத்துபாகவும் கிடையாது, துவாவும் கிடையாது. உமக்கு நாம் அவளை மனம் முடித்து தந்தோம். குர்ஆன் ஆயத்தை இறக்கணும், அதோட முடிஞ்சு. அப்போ அல்லாஹ்வுடைய நிர்பந்தத்தின் பேரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜைனப் பின்த் ஜஹ்ஷர் ரலியல்லாஹு அன்ஹு மனம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறார். இது எதுக்காக வேண்டிய சொன்னால், வளர்ப்பு மகனுடைய மனைவி தந்தைக்கு ஹலால் தான் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து ஜைனப் பின்த் ஜஹ்ஷர் ரலியல்லாஹு அவர்களை மனாளியாக ஆக்கிவிட்டான். அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினாக ஆகக்கூடிய பாக்கியத்தை பெற்றுவிட்டார்கள். அவர்கள் வாழக்கூடிய காலத்திலே தோல் பதினிடம் தொழில் அவர்கள் பழக்கம், மணிகள் கோர்ப்பது, இது மாதிரி சொந்த சுய தொழிலை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்ற ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டாலும் கூட சொந்தமாக தொழில் பார்த்து அதை கொண்டு அதிகமாக தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார். அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர்களுடைய துணைவர்கள்லாம் வந்து கேட்பார்கள், யார சொல்லல்லா மறுமையில் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது யார் என்று கேட்கிறார்கள். மறுமையில் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது யார், இத்தனை மனைவிகளிலே உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது யார் என்று கேட்கிறார்கள். பெருமானார் சூசகமாக சொன்னார்கள், அத்வலுக்குன்ன ஏதன் அசரவுக்குன்ன பி லுகூக்கர், யார் கையின் நெட்டையா இருப்போ அவன் என் பக்கத்தில் இருப்பார் என்று சொன்னார்கள். யார் கையின் நெட்டையா இருக்குதோ அவங்க என் பக்கத்தில் இருப்பாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே எல்லாரும் குச்சியை எடுத்து முழம்போட ஆரம்பித்தார்கள். ஏன்னா நம்மகை நெட்டையாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்துட மாட்டோமா என்பதாக ஒரு இயக்கத்திலே. ஆனால் பெருமானார் சொன்னதோ, யார் அதிகமாக உபகாரம் செய்வார்களோ அவர்கள் என் பக்கத்தில் இருப்பார்கள், அதிகமாக மக்களுக்கு உபகாரம் செய்வது என் பக்கத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின்த் ஜஹ்ஷர் ரலியல்லாஹு அவர்களைத்தான் சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் சுய தொழிலை செய்து அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை எடுத்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணக்கிறார்கள். யூத குடியிருப்பை சார்ந்த ஒரு சிற்றரசி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஹைபர் என்ற ஒரு பெரிய யுத்தத்தை பெருமானார் சந்திக்க நேர்ந்தது. யுத்தங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பத்ருடைய நாள் என்று நாம் பார்ப்போம். எவ்வளவு நியாயம் நமக்கு இருக்கிறது, எடுத்த யுத்தங்களிலெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறது என்பதை பற்றி நாம் அதிலே பார்ப்போம். அப்படி ஒரு ஹைபர் என்ற யுத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. அந்த யுத்தத்திலே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கைது செய்யப்படுகிறார். அதாவது யூத குடியிருப்பை சார்ந்த சிற்றர்கள், யூத குடியிருப்பை சார்ந்த சிற்றர்கள் அவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஃபியா ரலியல்லாஹு அவர்களையும் மற்றவர்களையும் கொண்டு வரப்படுகிற பொழுது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அழைத்து வருகிறார்கள். பெருமானார் பிலால் ரலியல்லாஹு பார்த்து கண்டிக்கிறார்கள், என்ன பிலாலே உமக்கு நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் போய்விட்டதா, என்ன பிலாலே உம்முடைய நெஞ்சிலே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் போய்விட்டதா, இந்த குடும்பத்தவர்கள் கொல்லப்பட்டு கிடக்கின்ற வழியாக இந்த பெண்களை அழைத்து வருகிறீர்களே, அவர்கள் மனது என்ன வாடுபடும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் கொல்லப்பட்ட இடத்தின் வழியாக அழைத்து வருகிறீர்களே, அவர்கள் மனது என்ன வாடுபடும், ஏன் இப்படி உம்முடைய நெஞ்சிலே ஈரம் இல்லாமல் போய்விட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை கோபித்துக் கொள்கிறார். அந்த முறையில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற பொழுது மற்றவர்களைப் போன்று சட்டையை கிழித்துக் கொண்டோ தலையில் அடித்துக் கொண்டோ அழுகொண்டோ ஒப்பறிவித்துக் கொண்டோ வராமல் நிதானமாக அவர்கள் வருகிறார்கள். வந்த அவர்களை ஆளுக்கு ஒரு அடிமை என்ற ரீதியிலே பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த யுத்தத்தினுடைய கலாச்சாரம் தோல்வியுற்றவர்களை அடிமையாக வெற்றி பெற்றவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கப்படுகின்ற பழக்கம் இப்படி ஒவ்வொருவருக்கும் பிரித்துக் கொடுக்கப்படுகிறது. அப்போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிற்றத்தை ஜஹியத்துல் கலபி என்ற ஒரு சஹாபிக்கு அவர்கள் அடிமையாக கொடுக்கப்படுகிறார்கள். ஜஹியத்துல் கலபி அவர் ஒரு ஆண் அழகர். ஆண் அழகர் என்றால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவில் வந்தால் ஜஹியாவுடைய உருவில் தான் வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவில் வந்தால் ஜஹியாவுடைய உருவில் தான் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆண் அழகர். அப்படிப்பட்ட ஆணழகுக்கு சஃபியா என்ற ஒரு அழகியை சித்தரசியை திருமணம் முடித்து அதை அடிமையாக ஆக்கி கொடுக்கப்பட்டது. அடிமையாக்கி கொடுக்கப்பட்ட உடனேயே மற்ற நண்பர்கள் எல்லாம் வந்து பெருமானாரிடத்தில் சொல்வார்கள், யாரோ சொல்லலா, யுத்தத்திற்கென்று ஒரு மரபு இருக்கிறது, நீண்ட காலமாக உலகம் தோன்றியதிலிருந்து அந்த மரபு பின்பற்றப்படுகிறது. அரசனுடைய மகளை அரசன் தான் மனம் முடிக்க வேண்டும். தோல்வி யுற்றுவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய அரசனுடைய மகளை இந்த நாட்டு அரசன் தான் மனம் முடிக்க வேண்டும். இதுதான் ஒரு நியாயமும் நேர்மையும் கூட. சிற்றரசி அவர்கள், அவர்களை சாதாரண தஹியா கொடுப்பது முறையல்ல, நீங்கள் தான் மனம் முடிக்க வேண்டும் என்று அவருக்கு வேண்டுமானால் வேறொரு பெண்ணை கொடுத்துடுங்கள், நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எல்லா சஹாபாக்களுடைய அபிப்பிராயத்தின் பேரிலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எப்பொழுதும் அடிமையாக வைத்துக் கொள்வது பழக்கம் இல்லையே, எனவே அவர்களை உரிமையிட்டு அவர்களை மனம் முடித்துக் கொள்கிறார்கள். மனம் முடித்துக் கொண்ட இரவு சஃபியா ரலியல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ், நான் ஏற்கனவே ரெண்டு மாப்பிளைக்கு வாழ்க்கப்பட்டிருந்தேன். சலாமபுன் அபில் அசீக் என்பவர் வாக்கப்பட்டிருந்தேன், அவர் இறந்தார். அதன் பிறகு அவருடைய சகோதரர் கினானாவை வாக்கப்பட்டிருந்தேன். அப்படி வாக்கப்பட்டிருக்கும் பொழுது ராத்திரி திடீர்னு ஒரு கனவு கண்டேன். சந்திரன் என் மடியிலே படுத்து புரள்வதை போன்று கனவு கண்டேன். மாப்பிள்ளைகிட்ட காலில் எழுந்து சொன்னேன், கினானா என்பவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், இதுக்கு என்னங்க அர்த்தம்னு நான் சொன்னேன். அந்த ஆள் என்னை பார்த்து சொன்னா, ஓஹோ, ராணி அம்மாவுக்கு அரபகத்து அரசரை கல்யாணம் முடிக்கணும் ஆசை வந்துருச்சு கொள் தெரியுது என்று என் மாப்பிள்ளை சொன்னார். மணாளருடன் வாழ்கிற பொழுதுதான் எனக்குப்பே ஒரு கனவு. நான் அரபியும் தெரியாது, அரசனையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. கனவு மடியிலே சந்திரன் பிறவுள்ளதாக. அப்பொழுது என்னுடைய மாப்பிள்ளையிட்ட சொன்ன உடனே அந்த சொன்னான், கிண்டலா பேசினா, ஆஹா, மகாராணிக்கு அரபகத்து அரசரை கிளையாமிக்கணும் ஆசை வந்துருச்சோ என்று கிண்டல் பண்ணினான். அன்றிலிருந்து என்னை சொல்லி சொல்லியே தாக்குவான். ஆனால் அவன் என்னை சொல்லி சொல்லி தாக்க தாக்க என் மனதிலே பெருமானாரின் மீது மிகப்பெரிய ஆசை வந்துவிட்டது. இந்த ஆசையை காதலியை நான் வளர்த்து வந்திருந்தேன். யதார்த்தமாக இந்த யுத்தம் வந்த உடனேயே நிச்சயமாக நமக்கு சரியான தருணம் வந்துவிட்டது என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தேன். யுத்தத்தை எல்லாம் மற்றவர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் அந்த மரபகத்த அரசருக்கு நெருங்கி வருகிறேன், என் கன உண்மையாக போகிறது என்று நினைத்து அந்த யுத்தத்தை நான் வரவேற்றேன், உள்ளுக்குள் வரவேற்றேன். கடைசியில் என்னை கைதியாக பிடித்து இழுத்து வரும் பொழுது கூட நான் அரசருக்கு மனமாக்கப் போகிறேன், நான் விரும்பி அந்த அரசரை மணக்கப் போகிறேன் என்ற சந்தோஷத்தில் தான் வந்தேன். நீங்கள் கூட பிலாலை கோபித்துக் கொண்டீர்கள், என்ன இப்படியா நெஞ்சில் ஈரம் இல்லாமல் அழைத்து வருவது என்று கோபித்துக் கொண்டீர்கள், ஆனால் நான் தைரியமாக வந்ததற்கு காரணம் உங்களை பணம் முடிக்கலாம். ஆனால் வந்தவுடனே பெரிய ஏமாற்றம், திஹியா என்பவருக்கு என்னை ஒதுக்கப்பட்டு விட்டது, என்னுடைய கனவே சரிந்து போய்விட்டது. தெய்வா, நான் என்ன நினைத்திருந்தேன், கடைசியில் இப்படி முடிந்து விட்டதே என்று ரொம்பவும் சங்கடப்பட்ட நேரத்திலே எல்லா சகாபாக்களும் தங்களிடத்தில் வந்து சொல்லி என்னை உங்களுக்கு மனைவியாக ஆக்கியிருக்கிறார்கள், நான் கொடுத்து வைத்து பெரும் பாக்கியம் என்று சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலிக்கிறார்கள். பார்ப்பதற்கு முன்னாலேயே கனவின் மூலமாக காதலித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைப்பிடித்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா ஒரு யூத பெண்ணாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று உம்மஹாத்துல் முஃமினீன் என்ற ஒரு சிறப்பு பெயரை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். வரலாற்றில் நாம் பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து பிரிகிற அன்று, உலகத்திலிருந்து பிரிகிற அன்று பெண்கள் எல்லாம் சுத்தி அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய துணைவியர்கள், குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் சுத்தி அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நினைவில்லாமல் போவதும் திருப்பி நினைவு வருவதுமாக இருக்கிற அந்த தருணத்திலே திடீரென்று சஃபியா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள். ஏம்மா சஃபியா, இப்படி ஒரு துஆ செய்த என்று கேட்கிறார். ஏம்மா சஃபியா, இப்படி ஒரு துவா செய்த என்று பெருமானார் சஃபியாவை நோக்கி கேட்கிறார்கள். சுற்றி இருப்பவர்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை, என்ன துவா செய்தா சஃபியா, அப்படி என்ன துவா செய்தா? இல்ல, அல்ல, என்கிட்ட சொன்னா சஃபியா ஒரு துவா செய்தாலாம். என்ன துவான்னா, யா அல்லாஹ், என்னுடைய கண்மணி படுற வார்டு என்னால தாங்க முடியல, அவங்க கடுமையான காய்ச்சல்னால கண்ணீரை எடுத்து எடுத்து முகத்தில் அப்பிக்கிறாங்க, நிம்மதியாக இருக்க வேண்டிய பெருமான், இந்த கடைத்தினத்தில் இப்படி கஷ்டப்படுறது என்னால் தாங்க முடியல, அதனால அவர்களுக்கு கொடுக்கிற வேதனையை ஏன் உடம்புல வாங்கிக்கோ, அவர்கள் இனி சலாமத்தாக அழைத்துக் கொள்ளுங்க துவா செய்கிறார். அவர்களுக்கு நீ கொடுக்கிற வேதனைய, சக்கரணத்து வேதனைய என் உடம்புல நீ வாங்கிக்கோ, அவர்கள் இனி சலாமத்தாக அழைத்துக் கொள்ளுங்க துவா கேட்டிருக்கிறாள். அந்த துவாவி கேட்டவுடன் அல்லாஹ் ரசூலுட்ட கோள் முற்றல்ல சொல்லி மகிழ்ச்சி அடைகிறான். இப்படி உன் மனைவி சொல்லி துவா செய்கிறாள் என்று சொல்லவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா இப்படி துவா செய்தாள் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஏம்மா அப்படி துவா செய்த, உன்னால தாங்க முடியாது, உன்னால தாங்க முடியாது, என் ஒருவனுடைய சக்தி 40 சொர்க்கத்து வீரர் சொர்க்கத்து மனிதருடைய சக்தி 40 சொர்க்கத்து மனிதருடைய சக்தி. எனவே எனக்கு ஒருவனுக்கு காய்ச்சல் வந்தால் தலைவலி வந்தால் 40 பேருடைய தலைவலி அவ்வளவு தாங்க முடியாத தலைவலியாக இருக்கும். என் ஒருவனுடைய சக்தியே உன்னால் தாங்க முடியாது. 40 சொர்க்கத்து மாந்தருடைய தலைவலியை நீ எப்படி தாங்கிவிடப் போகிறேன். எனக்கு வருகிற தலைவலி என்பது சாதாரணமானது அல்ல, அது 40 பேருக்கு வரக்கூடிய தலைவலி. அதை எப்படி நீ தாங்குவாய், ஏன் அப்படி துவாச்சிதாய், நீ இப்படி துவாச்சிருக்கலாமே என் ரசூலுல்லாஹி அல்லாஹ் சலாமத்தா அழைச்சிக்கோ சலாமத்தா அழைச்சிக்கோன்னு மட்டும் துவா செஞ்சிருக்கலாமே, அந்த வழியை எனக்கு கொடுத்து ஏன் சொன்னீங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சஃபியா அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதை அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிக்கிறார்கள். மிர்ரிசீல் என்ற ஒரு தற்காபு யுத்தம், அந்த தற்காபு யுத்தத்திலே பனில் முஸ்தலிக் என்ற ஒரு குடும்பத்தாரை சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டது. நூற்றுக்கணக்கான வீரர்களுக்கு அடிமையாக பரிந்து கொடுக்கப்பட்டு விட்டார்கள். இத்த சம்பிரதாயத்தின் பிரகாரம் தோல்வி அடைந்த அத்தனை வீரர்களையும் வெற்றி அடைந்த வீரர்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை தோய்ந்த முகத்திலே இருக்கிறார்கள். அடிமைத்தலையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் ரமலா மாதத்திலே ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா ஒரு அடிமை உரிமையிடும், ஒருவன் ஏதாவது தப்பு தவறா கொலை பண்ணிட்டான்னா ஒரு அடிமை உரிமையிடும். குற்ற பரிகாரமாக ஒருவன் தன்னுடைய மனைவியை தாய் கோப்பான் விழுந்து சொல்லிவிட்டால் ஒரு அடிமை உரிமையிடு. இந்த அடிமையை உரிமையிடுவது என்பதே ஒரு குற்றத்துக்கு பரிகாரமாக சொல்லி சொல்லி அடிமையே இல்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்பொழுது நூற்றுக்கணக்கானவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். எதிரிகள் தான், சொந்தம் சந்தவர்கள் தான் இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை ஒரு மனிதனுக்கு மனிதனை அடிமையாக்கக்கூடிய ஒரு கொடுமை வந்துவிட்டது. அதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிசைந்து கொண்டிருக்கின்ற கவலையான நேரத்திலே அந்த ஜுவேரியா என்ற பெண்மணி தாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபிக்கு கடுமையாக கொடுக்கப்பட்டிருந்தார். ஜுவேரியா ஒரு மானமுள்ள பெண்மணி, அழகான பெண்மணி. எனவே தன்னுடைய முதலாளிட்ட சொன்னார், நான் உனக்கு பணம் தந்துடுறேன் என்னை விட்டுறியா, நான் உனக்கு பணம் தந்துடுகிறேன் விட்டு விடுறாயா என்பதாக கேட்டார்கள். தாபித் சொன்னார், சரிப்பா எனக்கு அடிமை தேவையில்லை, நீ வேண்டா எனக்கு பணம் தந்துடு என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னார்கள். நேர ரசுல்லாட்ட வந்து சொன்ன அம்மா வந்து, யார சொல்லா என்னுடைய முதலாளி என்ன உரிமையிடுறது சம்மதிச்சிட்டார், பணம் கொடுத்தால் உரிமையிடுவேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு பணம் வேணும், தாங்க உதவி செய்யுங்க என்று பெருமானார்கள் கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சரியான கணக்கு போடுகிறார்கள். என்ன கணக்கு தெரியுமா, இந்த பெண்ணை உரிமையிட்டு திருமணம் முடித்துக் கொண்டால் மற்ற அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்களை நாம் எப்படி அடிமையாக வைப்பது என்று விடுதலை வழங்கிடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு போடுகிறார்கள். உடனே அந்த பெண்கிட்ட சொன்னாங்க, எம்மா நான் பணம் தர்றேன், நீ அவர்த்தம் கொடுத்துட்டு உரிமையாயிட்டு வந்துரு, ஆனா உரிமையாயிட்டு வந்தா எனக்கு அடிமை, அவர்த்த நீ பணத்தை கொடுத்து என்கிட்ட வந்துரு, என்கிட்ட வந்தா எனக்கு அடிமை, எனக்கு அடிமை ஆகிட்டா நான் உன்னை உரிமையிட்டு கல்யாணம் முடிச்சிருவேன் சம்மதமா என்று கேட்கிறார்கள். அந்த பெண்ணு முகம் அப்படி சிவந்து போய், ஏற்கனவே சின்ன வயதுதான், சிவந்து போய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார்கள். அவர் ஏற்கனவே ஒரு கல்யாண ஒரு மாப்பிள்ளைக்கு வாழ்க்கைப்பட்டு வாழ்வு இழந்தவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன யோசனை ரொம்பவும் பிடித்தது, ஒற்றுக்கொண்டார்கள். அதன்படி பெருமானார் பணத்தை கொடுத்து அந்த சஹாபியிடமிருந்து விடுதலை வாங்கி தான் உரிமையிட்டு திருமணம் முடித்துக் கொண்டார்கள். உருமிட முடித்த உடனேயே பெருமானார் நினைத்தது நடந்து விட்டது. மற்றவர்கள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய மனைவிக்கு சொந்தக்காரங்க, மனைவினார் நம்ம உம்மா, உம்மாத்துல் மூமினி, சமுதாயத்தினுடைய தாயார், எப்பொழுது பெருமானாருடைய துணை ஆயிட்டார்களோ நம்முடைய அம்மா, அம்மாவுடைய சொந்தக்காரங்க, நான் எப்படி அடிமையாக்குவேன் என்று ஒருவர் உரிமையிட்டார். இப்படி வரிசையா ஓட்டா உரிமையிட்டு அந்த களத்திலிருந்து திரும்புவதற்கு முன்னாலேயே அத்தனை பேரும் உரிமையிட்டு விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே சந்தோஷம், புதுமண கணவனாக புதுமண தம்பதியாக இருக்கிறேன் என்பதற்காண்டி அல்ல அந்த சந்தோஷம், நம்முடைய இந்த ஒரு செயலினால் நூற்றுக்கணக்கான அடிமைகள் உரிமையிடப்பட்டார்களே, அடிமைத்தலை அகற்றப்பட்டதே என்ற சந்தோஷத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெண்ணை மனம் முடித்திருக்கிறேன், ஒரு விருந்து ஒன்று வைக்க வேண்டும், எல்லாரும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பாலாடை கட்டிகளை நெய்களை தோட்டிகளை எல்லாத்தையும் கொண்டு வாங்க, காட்டிலே திருமணம், காட்டிலே திருமணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜுவேரியா அவர்களுக்கும் திருமணம் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் தங்களுடைய நெய் தன்னிடத்தில் உள்ள மாவு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு புரட்டி புரட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுக்கப்பட்டது, அது வலிமா விருந்தாக இருந்தது என்று சந்தோஷமாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அந்த பெண் மதினாவிற்கு வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய இயற்கை பேர் பர்ரா என்று இருந்தது, ஜுவைரியா அல்ல, பர்ரா என்று இருந்தது. பெருமானார் மதினாவுக்கு வந்த சொன்னாங்க, அம்மா பர்ராங்கிற பேர் வேணாம், பர்ரான்னா நன்மை, பர்ரான்னா நன்மை. ஒருத்தர் வந்து கேட்பாரு, நன்மை வீட்டில் இருக்கிறாங்களா, நன்மை போயிருச்சு, நன்மை போயிருச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கு, எனவே அந்த பேர் நல்ல பேரா தெரியல, எனவே உனக்கு நான் சின்ன பொண்ணுன்னு பேர் இருக்கிறேன், சின்ன பொண்ணு ஜுவைரியா, சின்ன பொண்ணு என்று பெருமானார் அழகாக அன்பாக வைத்தார்கள். எனவே ஜுவைரியா என்ற பேர் தான் நிலைத்து விட்டது. அன்பான பெருமக்களே, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் பஜ்ரு தொழுது விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். இவர்கள் தஸ்மினியும் பிடித்துக் கொண்டு முசல்லாவிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். சரி, தொழுது முடிக்கட்டும் என்று பெருமானார் வெளியாகி விட்டார்கள். வெளியாகி 8 மணிக்கு வந்து பார்க்கிறாங்க, மனைவி தஸ்மினியை பிடிச்சிட்டு முசல்லாவிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். சரி, போகட்டும் என்று வெளியில் போயிட்டாங்க. திரும்பி 11 மணிக்கு வந்தாங்க, அப்போதும் தஸ்மினி போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, என்னம்மா தீர தஸ்மி வதிக்கிட்டு இருக்கேன், நீ இவ்வளவு நேரம் தஸ்மி வதினீங்க, காலையிலிருந்து 12 மணிக்கு தஸ்மி வதிக்க, இதே நேரத்தில் நான் காலையில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஜினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி, இந்த 4 கலிமாவை 3 தடவை சொன்னேன். நீ இவ்வளவு நேரம் ஓதன நன்மைய நான் சொன்ன 3 தடவை சொன்ன அந்த 4 வார்த்தையோட இணைத்து நிறுத்தி பார்த்தா என் வார்த்தை தான் அதிகமான நன்மை தரத்தக்கது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஜுவைரியா எல்லாம் மூலமாக நமக்கு கிடைத்த இந்த தப்பி சுபஹானல்லாஹி கலிமாத்தி, 12 மணி வரை தஸ்மி பிடித்து ஓதிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. வியாபாரத்திலையும் மற்ற தொழில் துறையிலையும் நாம் ஈடுபடலாம், ஆனால் 12 மணி வரை தஸ்மி ஓதினவனுடைய நன்மையை பெறுவதற்கு இந்த வார்த்தைகள் மிக எளிதான வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை அடுத்து மைமூனா ரலியல்லாஹு தஆலா மைமுனா ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக ஒரு சவாலாக இருந்தவர்கள் இருவர், காலித் இப்னுல் வலீத், அம்ரு இப்னுல் ஆஸ், இந்த இருவர் எதிரணியிலே இருக்கிறார்கள். சாதாரணமா நம்ம ஊர்ல பழக்கம், ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர் நல்ல வேலை பார்க்கறான்னா அடுத்த கம்பெனிக்கு ஆரம்ப பார்ப்போம், அந்த மேனேஜரை எப்படிதான் நம்ம எழுத்து உள்ள போடுறது, அந்த மேனேஜரை நம்ம எழுத்து போட்டணும். இந்த முயற்சியில அங்க வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்ப்போம். அதுபோன்று எதிர்களத்திலே இருந்து இஸ்லாமியர்களுக்கு சவாலாக இருக்கிறார். இவர் எப்படியாவது இஸ்லாத்திற்கு இருக்க வேண்டுமே என்று பெருமானார் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வேளையில ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபிய்யா உடன்படிக்கையில மக்காவுக்கு செல்ல முடியாமல் திரும்பி வந்து விட்டார்கள். ஆனால் மக்கா வாக்கினிடத்தில் உடன்படிக்கை செய்திருந்தார்கள், மறு வருடம் 3 நாட்கள் மக்காவிற்குள் நுழைந்து உம்ரா செய்து கொள்ளலாம், மறு வருடம் 3 நாட்கள் சென்று உம்ரா செய்து கொள்ளலாம், சரியா 3 நாட்கள் அதுக்குள்ள நீங்க உம்ராலாம் சேர்த்து வந்துட வேண்டும் என்று உடன்படிக்கை. அதன்படி மறு தடவை 3 நாட்களுக்காக வேண்டி 1500 சஹாபாக்கள் பயணமாகி சென்றார்கள். மக்காவிலே மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு பெண்மணி, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸுடைய மனைவியின் சகோதரி, பெருமானாருடைய தாயின் சகோதரி. பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களுடைய மனைவி உம்மு சகோதரி, அவர்களுடைய சகோதரி இந்த மைமுனா. இவர்கள் ஏற்கனவே 2 மனைவிக்கு கல்யாணம் முடிச்சு அதுல தலாக்காக இருந்தார்கள். இந்த மைமுனா அவர்களுக்கு இஸ்லாத்தில் வருவதற்கு விருப்பம் ஏற்பட்டு விட்டது. பெருமானார் உம்ராவிற்கு சென்றிருந்த பொழுது அந்த பெண் இஸ்லாத்தை தழுவுறார். இஸ்லாத்தை தழுவிய பொழுது ரசூலுல்லாவுடைய அந்த பெரிய தந்தையுடைய மனைவி சொல்கிறார்கள், யார சொல்லலாம், அந்த பெண்ணை நீங்க கல்யாணம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கல்யாணம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 1 கல்லுல 2 மாங்கான ஒரு திட்டம் ஏற்படுது. என்ன தெரியுமா, இந்த மைமுனா யார் தெரியுமா, ஹாலிதுல் வலி அம்ரு இப்னுல் ஆஸ்னுடைய சின்னம்மாக்கள், அந்த 2 பேருக்கும் இவங்க சின்னம்மா. சின்னம்மாண்டா சின்ன வயசுல கூடவே விளையாடின காரணத்தினால இந்த பெண்ணு மேல அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கண் இருக்கு, ஒரு உயிர், இந்த பெண்ணு மேல அவங்க உயிரா இருப்பாங்க. இந்த பெண்ணு சொன்னா அந்த 2 பேரும் தட்ட மாட்டாங்க. பெருமானார் பார்க்கிறார்கள், அப்படியானால் இந்த பெண்ணை கல்யாணம் முடித்து விட்டால், கல்யாணம் முடித்து மதினாவுக்கு அழைத்து சென்றால் இந்த 2 பேரும் சரணடைஞ்சிருவாங்க. இஸ்லாத்துக்கு வந்துதான் சேரும். எதிரி களத்தில் சவாலாக இருக்கிற இந்த 2 பேரையும் பிடித்து இழுப்பதற்கு சரியான தூண்டில் முன் கிடைத்து விட்டது என்று பெருமானார் யோசிக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொன்று, இப்னு அப்பாஸ் ஒரு சிறுவர், பெருமானாருடைய பெரிய தந்தை இப்னு அப்பாஸ், அவருக்கும் சின்னம்மா தான் மைமூன். எனவே சின்னம்மா நம்ம வீட்டில் இருந்துட்டா அந்த சிறுவரையும் நம் கூடவே வைத்துக் கொள்ளலாம். சிறுவரை நம் கூட வைத்துக் கொண்டால் அவருக்கு மார்க்க விற்பனங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து அவர் ஒரு பெரிய குர்ஆனுடைய விருதியாளராக ஆக்கலாம். பெருமானாருடைய கணிப்பு கல்வி விதியிலையும் செல்கிறது. அதனால இஸ்லாமிய அணியை பலப்படுத்துவதற்கான ஒரு பார்க்கிறார்கள் ஒரு முயற்சியாக மைமுனா அவர் திருமணம் முடித்துக் கொண்டால்தான் நல்லது என்று யதார்த்தமாக அவருடைய பெரிய தந்தை மாணவி கேட்கிறார்கள். மைமுனா மனம் முடித்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று சொன்னார்கள். 3 நாள் உம்ரா செய்ய வேளையிலேயே அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொண்டார்கள். மனம் முடித்துவிட்டு 3வது நாள் டைம் நெருங்கியது. மக்காவாசி எல்லாம் சொல்றாங்க, மதினாவுக்கு மதினாக்காரங்க எல்லாம் வெளியாகுங்க வெளியாகுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒரு 1.5 மணி நேரம் எங்களுக்கு 6 நாள் அவகாசம் தந்தா உங்களுக்கு நான் கல்யாண விருந்து தருவேன் என்று சல்லல்லாஹு சொல்கிறார்கள். ஒரு 6 நாள் அவகாசம் தந்தால் உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு கல்யாண விருந்து தருவேன். கேட்ட உடனே அவங்களுக்கு அதிர்ச்சியாக, இந்த நேரத்தில் இப்படி ஒண்ணு நடந்துச்சா, எங்கடா இந்த ஆய்ந்து பார்க்கிறார்கள். மைமூனா கதிகாரவில்லா அவர்களுக்கு ஈக்குவலான பணக்கார பெண், கதிகாரவில்லாவுக்கு ஈக்குவலான மக்காவிலே செல்வமான பெண். அப்படிப்பட்ட பெண் இவருடைய வலையில் விழுந்து விட்டாளா, உடனே காலி பண்ணு இந்த இடத்தை விட்டு நிற்காதே என்பதாக விரட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு மதினாவிற்கு சென்றார்கள். சென்ற 2 நாளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களிடத்தில் சொல்கிறார்கள், மக்கா தன்னுடைய 2 ஈரக்கொலை துண்டை மதினாவை நோக்கி வீசி இருக்கிறது. அன்று கூட நான் குறிப்பிட்டிருந்தேன், பெருமானார் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் சொல்றார்கள், மக்கா தன் 2 ஈரக்கொலை தொண்டை மக்கா உங்களை நோக்கி வீசி இருக்கிறது. சொல்லி முடிக்கிறார்கள். இந்த 2 பேரும் வருகிறார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வீரரை சொல்ல வைத்தது தெரியுமா, சகோதரி மாத்திரம் சின்னம்மா. அந்த சின்னம்மா என்ற அந்த உறவு, ஒரு பெண்ணின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பிரியம், சின்னம்மாவின் மீது இருந்த பிரியமாகிறது. அவர்களை சரணடைத்து வைத்தது. அவ்வளவு பெரிய வீரர்களை வீரத்தால் வீழ்த்த முடியவில்லை. எனவே சந்தர்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீழ்த்தி விட்டார்கள். அந்த 2 பேரும் இஸ்லாத்தில் சேர்ந்ததற்கு பிறகு இஸ்லாத்தில் மிகப்பெரிய பட்டாளமாக இருந்தது. அந்த நான் சொன்னேன், வெறும் 3000 பேர்களை வைத்துக் கொண்டு 2 லட்சம் ரோமானிய படையை விரட்டவர்கள் அடித்த ஒரு பெரிய தளபதியாக ஹதீஸ் வலீத் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த திருமணம் அது எவ்வளவு ராஜதந்திரத்தோடு, எவ்வளவு தூர நோக்கோடு, எவ்வளவு சிறப்புக்காக வேண்டியது செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. அதே போலதான் பெருமானார் கிடைத்திருந்த இபுன் அப்பாஸ், இபுன் அப்பாஸ் சின்ன பிள்ளை, பெருமானாருடைய வீட்டிலே தங்குகிறார். வீட்டிலே என்றால் மைமுனார் இல்லாவுடைய வீட்டிலே தங்குகிறார். புகாரிலே அறிவிக்கிறார்கள், தலவணியினுடைய நீண்ட பகுதியிலே ரசூலுல்லாவும் மைமுனார் அலியும் படித்துக் கொண்டால் அகல பகுதியிலே இப்னு அப்பாஸ் படுத்துக் கொள்வார். இப்னு அப்பாஸ் படுத்துக் கொள்வார். அப்படி சின்ன வயதிலே இருக்கிறார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்வதற்காக செல்கிறார்கள். ஒது செய்து காலையில் தஹஜ்ஜத்துக்காக எழுகிறார்கள். எழுந்திருந்து மலஜலம் கழிப்பதற்காக சென்று விட்டு வந்தவர்கள் பார்க்கிறார்கள், ஒது செய்ய தயாராக தண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள், யார் தண்ணி வச்சிருக்கிறார், யார் அந்த பொடுசுதான் வச்சிருக்கோம் என்று மைமுனார் அலியல்லாஹு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் தான் வச்சிருக்காங்க. உடனே பொடுச காதை பிடிச்சி திருவினாங்க. தண்ணி வச்சு தூங்குற மாதிரி பாவலாவ பண்ற, எழுத்துரு என் அந்த தோடு, எழுந்திரி என் பின்னால தோடு என்று புகாரி மாமி இது கரெக்டா சொல்றாங்க. காதை பிடிச்சி திருவி அவர்களை எழுப்பி தன் பின்னால் நிக்க வைத்து தொழுகிறார்கள். தன் பின்னால் நிக்க வைத்து தொழும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு நிகராக நிக்க வைத்து விட்டு தொழுகிறார்கள். தஹஜ்ஜத் தொழுகிறார்கள். இப்னு அப்பாஸும் தொழுகிறார். பெருமானார் தொழுது முடித்து பார்க்கிறார்கள், ஒரு சப்பு பின்னால வந்துட்டார் சின்னவர். அந்த பொழுது பின்னால வந்து ஒரு சப்பு பின்னால வந்து பெருமானார் கேட்டார்கள், என்ன உன் பக்கத்துல நிப்பாட்டி வச்சேன், என் பக்கத்துல தானே உன்ன நிப்பாட்டி வச்சேன், நீ ஏன் பின்னால போன என்று கேட்டார்கள். அப்போ அந்த சிறுவர் சொல்கிறார், ஐயபத்னி ஜலாலத்த உங்களுடைய அந்த கம்பீர தோற்றம் என்னை அப்படியே பின்னால கொண்டு வந்து புத்தி சாதியமான பதிலை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும ஃபக்கிஹ்னி தீன் ஃபஅல்லிம் ருஷ்தி, யா அல்லாஹ் இதுக்கு மார்க்கத்தை இவரை ஞானியாக்குவாயாக, குர்ஆனுடைய விரிவுரை இவர் கற்றுக் கொடுப்பாய் என்று துஆ செய்தார்கள். அதற்கு இபன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் மூலகர்த்தா. இபன் அப்பாஸ் சிறந்த திருக்குர்ஆன் விரிவுரையாளராக இருக்கிறார். மட்டுமல்ல, ஷாஃபி மதுஹபின் சட்டங்கள் அனைத்திற்குமே ஆதாரமான ஹதீஸ்களை தந்தவர்கள் ஹஜ்ரத் இபன் அப்பாஸ் ரலியல்லாஹு. அனபி மதுஹபனுடைய ஆதார நூற்கள் புறாமே அதில் இவன் மசூத் ரலில்லா அவர்களிடம் அறிவிக்கப்பட்டதாக இருக்கும். ஷாபி மதுஹபில் இவன் அப்பாஸ் ரலில்லா அவர்களிடம் அறிவிக்கப்பட்டதாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை, நான் எதற்கு சொன்னேன் என்றால், மைமுனா ரலில்லா என்ற ஒரு பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்து அதன் மூலமாக இஸ்லாத்தின் கல்விக்கு ஒரு விடுவையும் தேடினார்கள். அதே நேரத்திலே இஸ்லாத்தினுடைய இராணுவத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்த்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அவர்களை அவருடைய திருமணம் நடைபெற்றது. இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 9 மனைவியர்களும் அவர்கள் உம்மஹாத்துல் மூமின்களாக, மூமின்களுடைய தாயாராக அவர்கள் வந்தார்கள். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு அனுமதி வழங்குவான், அவர்கள் எனக்கு மஹர் வேண்டாம் என்றே சொல்கிறார்கள். மனம் முடிக்கிற பொழுது மக்காவிலே அவர்கள் வந்து மனம் முடிக்கிற பொழுது எனக்கு மகரே வேண்டாம் என்னை கல்யாணம் முடிச்சு போகுதுன்னு கேட்கிறார்கள். 33:50 வசனத்திலே அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான், மகர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அனுமதித்த பேருதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்தார்கள். அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்கள் ஒவ்வொருடைய வரலாற்றிலும் ஒரு பின்னணி இருக்கிறது. எனவே யாரும் ஆசிக்காமலே மனம் முடிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்களுடைய மனோவிச்சி இழுத்துக் கொள்வதற்கான மனம் முடிக்கப்பட்டவர்கள் அல்ல. இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக வேண்டி மிகப்பெரிய காய நிகழ்த்துவதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியர்கள் அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்கள். நேற்று கூறினேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வால் கண்காணிக்கப்படுகிற அந்த சமுதாய அந்த தர்பாரிலே பெருமானாருடைய துணைவிகள் வாழ்வது என்பது எவ்வளவு சிக்கலான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கண்காணிக்கப்படுகிறது, ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படுகிறது, எல்லாமே அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில். ஒரு வார்த்தை கூட அவர் வாய் திறந்து பேசவில்லை, அல்லாஹ்விடத்திலிருந்து வழி வந்தே தவிர என்று சொல்கிற அளவிற்கு அப்படிப்பட்ட தர்பாரிலே எப்படி இவர்கள் மனைவியாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 33:32-34 வசனத்திலே ஒரு உத்தரவை பிறப்பிப்பார், யானிசான் நபி. அது அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவாக இருந்தாலும் கூட உலகத்திலுள்ள எல்லா பெண்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டதாகத்தான் அர்த்தமாகும். யானிசான் நபி, நபியினுடைய துணைவிகளே, பெருமானாருடைய துணைவிகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டிருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறகு யாரை மனமுடிக்க கூடாது என்று அதன்படியே அத்தனை பேர்களும் இருந்து உம்மகாத்தாகவே அவர்கள் உலகத்திலிருந்து வாழ்ந்து மறைந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அழைத்துச் சொல்வான், மற்ற பொம்பளைகளை போன்று சாதாரண பெண்கள் அல்ல நீங்கள், மற்ற பெண்களை போன்று சாதாரண பெண்கள் அல்ல, இனி தகை துண்ண நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இருந்தால் ரொம்பவும் உயர்தரமானவர்கள் ரசூல்மார்கள், நீ துணைவியாக இருக்கின்றன, நீ உம்மகாத்தில் இந்த சிறப்பு பெயரை பெறுகிறீர்கள், எனவே ரொம்பவும் புண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டி சொல்லிவிட்டு பல 4 உத்தரவை பிறப்பிக்கிறார். فلا تخضعن بالقول فيسمع الذي في قلبه مرض وقلنا قولا معروفا. நீங்கள் உங்களிடத்தில் வருவரிடத்தில் பேசுகிற பொழுது கனிந்து பேசாதீர்கள், ரப்பாகவே பேசுங்கள். ஒரு உலகத்தில் ஒரு பெரிய வியாதி, ஒரு முதலாளி அம்மாவா இருந்தா தொழிலாளி வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்ககிட்ட போய் சலுகையா பேசுற ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவார்கள். முதலாளி அம்மாட்ட வேலைக்காரங்க 10 பேர் இருந்தா 10 பேரும் போய் சலுகையா பேசுவார்கள். அது மாதிரி ரசூலுடைய மனைவி என்று சொன்னதினால் மற்ற சகாபாக்கள் எல்லாம் பேசிக் கொடுப்பார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், ஒன்றாவது நீங்கள் ரப்பாக பேசுங்கள், யாரிடத்திலையும் கல்வி பேச வேண்டாம். ஏனென்றால் மனதிலே வியாதி இருப்பவன் அதை தவறாக அவன் எண்ணிக்கொள்வான். இரண்டாவதாக வக்குள்ள கௌலம் மழரூபா, எப்பொழுது பேசினாலும் நல்ல வார்த்தையை பேசுங்கள். மூன்றாவதாக உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் தங்கியிருங்கள். முன்னால் உள்ளவர்கள் சுற்றி சென்ற மாதிரி நீங்கள் சுற்றி செய்ய வேண்டாம். வாக்கிமன சலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாத்தின சக்காத்த, சக்காத்தை வணங்குங்கள். வாத்தியான அல்லாஹ வரசலகோ, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இன்னமாய் வீதுல்லாஹ் வீதுவான் பைக்கி, ஓ நபியினுடைய குடும்பத்தார்களே, உங்களை விட்டும் அல்லாஹ் அசுத்தத்தை அப்புறப்படுத்த விரும்புகிறான். வைபாக இருக்கும் தொசீரா, உங்களை தூய்மைப்படுத்த விரும்புகின்றான். அது குர்ணமாய் இஸ்லாம் யூச்சிக்கு நம்ம நாயாக்கில்லா, உங்களுடைய வீடுகளே ஓதப்படுகின்ற ஆயத்துகளை நீங்கள் ஓதி வாருங்கள். வரி சிக்குமத்தி நபிமொழியும் நீங்கள் ஓதி வாருங்கள். இன்னல்லாஹான லத்தீஃபன் ஹதீரா, அல்லாஹு தாலா மறைந்திருந்து கண்காணிப்பவனாக இருக்கின்றான், அனைத்தையும் புரிந்தவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தின் வாயிலாக பெருமானாருடைய மனிதர்களுக்கு ஸ்பெஷல் உத்தரவாக அங்கே போடுவான். ஆனால் பெருமானாருடைய துணைவிகளுக்கு அந்த உத்தரவாக இருந்தாலும் இது எல்லோருக்கும் போடப்பட்ட உத்தரவு தான். பெண்கள் கூறாவுமே, ஒன்றாவதாக அவரிடத்தில் அந்நிய ஆண்கள் பேசுகிற பொழுது நளினமாக பேசுதல் கூடாது. இரண்டாவதாக வீட்டிலேயே தங்கியிருங்கள், வீட்டிலேயே தங்கியிருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணைவிக்கு சொன்னதை போன்று எல்லா பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்கிறார், நீங்கள் வீட்டிலேயே தங்கியிருங்கள். இப்பொழுது புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறது, தரகாக்களுக்கெல்லாம் போக வேண்டாம், எங்க கூட்டங்களுக்கு வாங்க என்பதாக சொல்லி பெண்களை ஆண்களோடு சேர்ந்து உல வைப்பதற்கு ஒரு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொன்னதை போன்று வீட்டிலேயே தங்குங்கள் என்று சொல்கிறார். உம்மு உமைது சாஹிபி ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்தவர் சொன்னார், யார சொல்லா இன்னி உஹிப்பு ஸலாத்த வாக்க, உங்களோடு தொழுக நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். உங்களோடு தொழுக நான் விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ விரும்புவாய் என்பது எனக்கு தெரியும். சஹாபாக்கள் யார் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெருமானாருக்கு இன்னும் தொழுவதை யாரும் விடுவார்களா, லேட்லே விடுவார்களா? அந்த அற்புதமான அந்த கிராக், அந்த தக்குவா அங்கே நின்றால் அப்படியே மனம் அரிசிக்கு சென்று உடனே எல்லாரும் அர்த்தம் விரும்புவாங்க. அந்த பெண்ணும் சொல்றாரு, யாரோ சொல்லலாம், நான் உங்களோட தான் தொழுவனு விரும்புறேன். தள்ளலாங்க, நான் நீ விரும்புவா என்பது எனக்கு தெரியும், ஆனால் நீ இங்கு தொழுவதை விட உன்னுடைய அறைக்குள்ளால், வீட்டுக்குள்ளால் உள்ள அறைக்குள் தொழுதால் நன்மை அதிகம் என்று தள்ளலாலே சொன்னார். இன்று பெண்ணும் மானும் சமம் என்ற ரீதியில பெண்ணும் பள்ளிவாசலுக்கு வரலாம் என்பதாக யோசனையும், பள்ளிவாசலுக்கு அப்படி ஒரு வழியை வைத்து பெண்களை வரவேற்பதற்கான முயற்சியும் பல பள்ளிவாசல்கள் செய்யப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே பெண்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும், இங்கே வந்து தொழுவதை விட அறைக்குள் அறை, எவ்வளவு சின்ன அறை இருக்கிறதோ அதற்கு தொழுவதுதான் அவர்களுக்கு நன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய ரசூலுடைய மனைவிக்கு சொல்வதை போன்று சொல்லியிருக்கிறார். அப்படி பள்ளிவாசலாம் பெண்கள் வரவச்சா என்ன ஆகும்னா, காதலிக்கிறது கோவில் குளத்துக்கு போக வேண்டிய தேவையும் இல்ல, மாதா கோயிலுக்கு போக வேண்டிய தேவையும் இல்ல, பள்ளிவாசலுக்கு வந்தால் போதும் என்ற நிலை வந்துவிடும். அன்று தொழுதார்கள் என்றால் அந்த தக்குவா இன்று எங்கே இருக்கிறது? அந்த தக்குவா அருமை சகாபாக்கிடத்தில் இருந்த தக்குவா எங்கே இருக்கிறது? எனவே இப்பொழுது பள்ளிவாசலுக்கு வர வைப்பது என்பது வேண்டுமானால் ஆண் பெண் உரிமை என்று பேசுவதாக சொல்லப்படலாம். தவிர அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் அல்ல. தன்னுடைய அறிவுடைய மனிதர்களை பற்றி அல்லாஹால உங்களுடைய வீடுகளே தங்கியிருங்கள் என்று சொல்கிறான். முன்னால் உள்ளவர்கள் சுற்றித் திருவதை போன்று சுற்றி தெரிய வேண்டாம், வெளியிலே செல்வதற்கு யாரும் யோசிக்க வேண்டாம் என்று சொல்வார். ஆனால் நான் அன்று கூட சொன்னேன், பெண்களுடைய ஒரு சிறப்பு அம்சம், பெண்கள் நல்ல பெண்கள் என்பதற்கு இலக்கணம், அதிலே ஒரு இலக்கணம், கணவன் வந்தால் மகிழ்ச்சியை தர வேண்டும். கணவன் வந்தால் மகிழ்ச்சியை தர வேண்டும், இது பெண்களுக்குள்ள ஒரு சிறப்பு. ஆனால் சாதாரணமாக நம்முடைய வீடுகளில் உள்ள பெண்களை நிலைமை நாம் எடுத்து பார்த்தோமே, ஆனால் வெளியில் செல்வதற்கு வேண்டுமானால் பட்டுப்படவை தேர்ந்தெடுத்து உடுத்தி கொண்டு செல்வார்கள். ஆனா உள்ள இருக்கும்போது அண்டங்காரிகளாகத்தான் இருப்பார். அதுல கொஞ்சம் சகோதர சமயத்தை சார்ந்த பெண்களையாவது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், எங்க போனாலும் வேலைக்கு போனாலும் காலைக்கு போனாலும் அவர்கள் கொஞ்சம் ஒரு போல பூவையாக வைத்து கணவன் வருகிற பொழுது சின்ன அலங்காரத்தை செய்து அவன் முன்னால் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் இஸ்லாமிய தாய்மார்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் இல்லை. வருவான் டென்ஷனா தான் வருவான், அவன் டென்ஷனா வர்றாங்க நமக்கு தெரியும், அவனுடைய வியாபாரம் என்ன, அவனுடைய தொழில் என்ன, அவன் எப்படித்தான் வருவாங்க தெரியும். தெரிந்திருந்தாலும் உண்மையான பெண்கள் அவனையும் சமாளித்து அவனை சிரிக்க வைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும், அதுதான் நல்ல பெண்ணுடைய அழகு. தவறுகள் ஜாகியத்திலுள்ளா முன்னாள் வெளியிலே திரிக்கும் பொழுது அழகா செல்வார்களே செல்லாதீர்கள் என்று அறிமுகப்படுத்திருக்கிறார். ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பர்களிடத்தில் விடுகதைகள் போடுவார்கள், கேள்விகள் கேட்பார்கள், புதிர் வினாக்களை போடுவார்கள். அப்படி ஒரு சமயத்தில் ஒரு புதிர் வினா சஹாபாக்களை அழைத்து கேட்டார்கள், எந்த பெண்ணு நல்ல பெண், எந்த பெண்ணு நல்ல பெண் என்று கேட்டார்கள். ஒருத்தரும் அவங்களுக்கு தெரிந்த பதில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மெதுவா சைடு வாங்கி வெளியில போனாங்க, வெளியில ஒண்ணுக்கு போற மாதிரி போனாங்க. பக்கத்துல போய் தன்னுடைய வீட்டுக்கு போய் உள்ள போய் ஒண்ணுக்கு எல்லாம் இருந்துட்டு பாத்திமா நாயகத்தை போய், எம்மா அந்த மாதிரி ரசுல்லா ஒரு கேள்வி இருக்கிறாங்க, என்ன பதில்? ரசுல்லா சொன்னாங்க, லாத்தாரா வலாத்துறா, ரசுல்லாவுடைய மகள் பாத்திமா நாயகம், பாத்திமா நாயகம் ரசுல்லா அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்கம்மா, என்ன பதில்னு பாத்திமா நாயகத்தை கேட்கறாங்க. அதற்கு அலீர் இல்லாத்தான் கேட்டவுடன் பாத்திமா நாயகம் ரெண்டே வார்த்தை, லாத்தாரா வலாத்துறா, லாத்தாரா வலாத்துறா, தான் பார்க்கவும் மாட்டாள், அடுத்தவர் பார்ப்பதற்கு வழியும் வைக்க மாட்டாள், தான் பார்க்கவும் மாட்டாள், பார்ப்பதற்கு வழி வைக்கவும் மாட்டாள் என்று பாத்திமா நாயகம் பதில் சொன்னார்கள். அற்புதமான பதில். அதை கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டு வந்து அலீர் இல்லாவை நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, லா தரா வலா துறானாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்திமா பின்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜாபத் பாத்திமா பின்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் பாத்திமா இந்த பதில் சொல்லியிருக்கிறாங்க, அறிவார்ந்த இந்த வார்த்தை அதையே உங்களுக்கு சொந்தம் இல்லை என்று சொன்ன உடனே தலையை குவிந்து கொண்டார். அற்புதமான தத்துவம், தானும் பார்க்கக்கூடாது. அன்பான பெருமக்களே, பெண்களுக்கு இலக்கணத்தை, பத்திரிகரமான இலக்கணத்தை, வெளியில் வந்து நின்று கொண்டால் மழை புனிந்தால் பொய் என்று சொல்ல வேண்டும் என்பது இல்லை என்று இஸ்லாம் சொன்னாலும் கூட, என் நபரை கணவன் பார்த்தால் மகிழ்ச்சி தர வேண்டும், எவ்வளவு டென்ஷனா வந்தால் கூட அவன் அப்படியே சரணடைந்துடணும். உன்னுடைய அன்புக்கு, உன்னுடைய அளவுக்கு, உன்னுடைய பார்வைக்கு சரணடைகிற நிலையில ஆக்க வேண்டிய கடப்பாடு உன்னிடத்திருக்கிறது. எனவே வெளியில் செல்கிற பொழுது மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்கவே கூடாது. நம்முடைய கணவன்மாரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிற பொழுது இங்கே அற்புதமாக சொல்கிறார்கள். வெளியிலே செல்கிற பொழுது நாமும் பிறரை பார்க்கக்கூடாது, மற்றவர்களால் பார்க்கப்படக்கூடாது. பார்க்கப்படக்கூடாது என்ன, மற்றவங்க பார்க்கறதுக்கு இவளை போய் ஏனத்தை பார்க்கறதுன்னு நினைச்சு ஒதுங்கிறோம். இவர்கள் ரொம்ப பர்ஃபியூம்களை பூசிக்கொண்டு செல்வார்கள். ஆனால் ஒரு பஸ்ல சமயத்தில் நம்ம போவோம், ஒரே சண்டை சச்சரமா கிடக்கும், கண்டக்டரும் மக்களும் சண்டை போட்டுக்கிட்டு சில்லறைக்கு அது இது பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாம் அமைதியாயிடும், எல்லாம் நிசப்தமாயிடும். கண்டக்டரும் பேச மாட்டான், டிரைவரும் பேச மாட்டான், யாருமே பேச மாட்டாங்க. என்ன அதிசயம், நம்ம அப்படி ஒரு நம்மளாம் அப்படி மாற அளவு பார்த்தோம்னா ஒரு பொம்பளை ஒண்ணு ஏறி இருப்பா, அவருடைய பர்ஃபியூம் எல்லா மூக்கையும் துடைக்கணும், உடனே எல்லாம் கண்ணாயும். அப்ப அந்த மாதிரி வெளியில போடுகிற பொழுது மனம் வீசக்கூடிய வாசனை பொருள்களை பெண்கள் போடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே வெளியில மற்றவர்களை பார்க்க வைக்கவும் கூடாது, தானும் பார்க்கக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் ஒரு பெண்மணி உம்முல் ஹல்லாத் என்ற அந்த பெண்ணுக்கு பெயர். உம்முல் ஹல்லாத் உஹத் யுத்த களத்தில் அந்த அம்மா மதினாவில் இருந்தாங்க. யாரோ ஒருவர் போய் சொல்லிட்டாரு, உன்னுடைய மகனார் கொல்லப்பட்டு விட்டார், உகது கடத்தில கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி அவர்களுக்கு வந்தது. உடனே அவர்கள் வீட்டிலிருந்து ஓடி வர்றாங்க. கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் இருக்கும். மக்கா மதினாவிற்கு போனவர்களுக்கு தெரியும், உகது மலை யுத்தம் நடந்த இடம் 3 கிலோமீட்டர் இருக்கும். வீட்டிலிருந்து மவன் இறந்துட்டான்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே ஓடி வர்றாங்க. ஓடி வந்து தன்னுடைய மகனை பார்த்து விட்டு அழுது விட்டு திரும்புகிறார்கள். திரும்பின பொழுது ஒரு நண்பர் கேட்டார், என்ன உம்முல் ஹல்லாத் இவ்வளவு அகறி வந்த, ஆனா உன்னுடைய ஆடை மட்டும் கொஞ்சம் கூட விலகவில்லையே என்று கேட்டார். இவ்வளவு பதறி வந்த, ஒரு மகன் இறந்துட்டானா உடனே தலையில அடிச்சுக்கிட்டு அந்த உடம்பெல்லாம் எந்த மாதிரி மாறி இருக்கும், ஆனால் இவ்வளவு நீ வந்த, ஆனா கொஞ்சம் கூட உன்னுடைய நிலைமை மாறவில்லையே என்று கேட்ட பொழுது அந்த அம்மா அழகாக சொன்னார், நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை, இன் உஸ்ரா அடிபினி லன் உஸ்ரா ஹயாயி, என்னுடைய மகன் தான் செத்து போயிட்டான், என் வெக்கமுமா செத்து போயிருச்சு, என்னுடைய மகன் தான் செத்து போயிட்டான், என் வெக்கமுமா செத்து போச்சு என்று சொன்னார். மகன் செத்து போயிட்டாங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய வெக்கத்தையை நான் விட முடியுமா, என்னுடைய ஆடை கட்டுப்பாட்டை நான் விட முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் என்றால், அருமையான பெருமக்களே, அல்லாஹ் அதை அழகாக தன்னுடைய நபியினுடைய துணைவர்களுக்கு சொல்வதை போன்று சொல்கிறான், வலா தவறுன தவறுகள் ஜாகியத்தில் உலா, முன்னால் உள்ளவர்கள் பகிரங்கமாக வெளியிலே சுற்றித் தெரிந்ததைப் போன்று நீங்கள் சுற்றித் தெரிய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதென அந்த செய்தியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதையடுத்து நீங்கள் வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள், ஜகாத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். உங்களிடமிருந்து அசுத்தத்தை அல்லாஹ் விரட்ட விரும்புகிறான், சுத்தத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதிர்பார்க்கிறான் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற பொழுது குர்ஆனையும் ஹதீஸையும் ஓதிக் கொண்டிருங்கள் என்பதாக நபியினுடைய துணைவிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறார். எனவே அன்பான தாய்மார்களா, தாய்மார்களே, நாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவிகளை பார்த்து பாடம் பெற கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலே நாம் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, எங்கு பார்த்தாலும் அந்த குர்ஆனுடைய சப்தம் காலை நேரத்திலே வீடுகளிலே கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மாறி காலை எழுந்த உடனேயே அந்த சினி மினிய தருப்புனா அவனா பார்த்து ஆஃப் பண்ணாதானே ஒழிய, இல்லை என்றால் அது ஆஃப் பண்றதே கிடையாது என்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கைகள் மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் பல விதமான சிக்கல்களுக்கும் பல விதமான இன்னல்களுக்கும் நாம் ஆளாகியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியர்கள் அத்தனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவர்களை பொருந்திக் கொண்டதைப் போன்று நம்மையும் நம்முடைய துணைவியர்களையும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொண்டது புரிவானாக. அல்லாஹும் மர்தினா கமா ரதீதஹும், அல்லாஹும் மர்தினா கமா ரதீதஹும், அல்லாஹும் மர்தினா கமா ரதீதஹும் என்று துஆ செய்து நிறைவு பெறுகிறேன். வாஹ்ருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين. This audio was downloaded from Tamil Islamic Media.